ஹரிவோம், அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவுகளில் மனம் முழுமையாட்டு எண்ணங்கள் ஏதுமே இல்லாமல் இருக்கணும், அதாவது மனம் நாசமடையாத வரைக்கும் அங்கே வாசனைகள் நீங்கிறது இல்லைன்னு சொன்னார். அப்போ வாசனைகள் நீங்காத வரைக்கும் முக்தி, அந்த ஆன்ம அனுபவம் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா இனிமேல் அந்த நிலையை வந்து எப்படி சொல்கிறான்னா, எண்ணங்களற்ற நிலை, அதாவது கற்பிதங்கள் அனைத்துமே நீக்கப்பட்ட முழுமையான எண்ணங்கள் ஏதும் இல்லாத ஒரு நிலையை சொல்கிறோம் இல்லையா, அதை நிர்விகல்ப நிலைன்னு சொல்லி கொடுத்துருந்தார். இப்போ அந்த சமாதி நிலைகளை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிறார். முதல்ல என்ன சொல்லியிருந்தார்னா, சமாதின்னா ஆதியோட நாம் ஒன்றி இருத்தல். ஆதினா என்னதுன்னா மூலத்தோடு ஒன்றி இருத்தல், தன்னை அறிந்து தன்மயமாகி இருத்தல் அப்படிங்கிறத சொன்னார். இதே விஷயங்களை இன்னும் ரொம்ப ஆழமாக சிந்தனை பண்ண போகிறோம். இப்போ சமாதியை பற்றி உண்டான விரிவான விளக்கங்களை நாம் இந்த பதிவுகளில் பார்க்கலாம். சுயத்தை உணர்ந்து அந்த சுயத்தை அறிந்து அந்த உணர்ந்து அதிலேயே இருக்கிறது தான் சமாதி. இப்போ சமாதி நிலை அடைந்து ஆன்ம அனுபவம் வரும்பொழுது என்ன ஆகுறதுன்னா, உருவத் தோற்றங்கள் எல்லாம் போய் மறைந்து போய் இருக்கிறது அந்த தன்னுடைய சுயம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு மட்டுமே தான் மிஞ்சி இருக்கிறது, அந்த உணர்வோடு ஒன்றி இருத்தல். அப்போ இந்த நிலையில் எப்படி இருக்கும்னா, இருமைகளால் சூழ்ந்த எண்ண ஓட்டங்கள் எதுவுமே இருக்காது. அப்போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் தோணலாம், ஏன்னா எண்ண ஓட்டங்கள் எதுவுமே இல்லாத தூக்கம்னு ஒன்று இருக்கு, அப்போ அதுவும் சமாதி தானா அப்படின்னா, இப்போ இங்கே தத்தாத்திரேயர் என்ன சொல்கிறார்னா, அதுவும் சமாதி தான். எண்ண ஓட்டங்கள் எதுவுமே இல்லாத ஆழ்ந்த தூக்கம் இருக்கு இல்லையா, அந்த தூக்கமும் சமாதி நிலை தான். உணர்வோடு விழிப்பு நிலையில் எண்ணங்கள் ஏதுமே இல்லாமல் மனம் ஆத்மாவில் ஒடுங்குகிறது இல்லையா, அதுவும் சமாதி நிலைதான். அப்போ மனம் முழுவதுமாக நாசம் அடையாமல் ஆத்மாவில் லயமாகக்கூடிய தனித்த நிர்விகல்ப நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் சமாதி தான். ஆனால் இந்த மூணு சமாதி நிலைகள்லையும் எண்ணங்கள் அழிந்து மனம் நாசமடையாத வரை ஆன்ம அனுபவம் தொடர் அனுபவமாட்டு அங்கே இருக்காது. ஏன்னா இந்த சமாதிகள் ஆத்மாவை முழுவதுமாக அனுபவிக்க பயன்படாது. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நேரம் அந்த சமாதியில் இருக்கும் பொழுது இந்த மனம் அடங்கி ஒரு ஆன்ம அனுபவம் கொஞ்ச நேரத்துக்கு வரும். அதுக்கப்புறமா கண்ணை முழிச்சு எழுந்திருக்கும் போதே இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, மனசுலேருந்து வெளிப்படக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்குறாங்க. அப்போ அந்த காட்சிகள் என்னாகிறதுன்னா, முரணாட்டு பார்க்கறதுனால அங்கே விகல்பங்கள் எல்லாமே தோன்றி பழையபடி தன்னுடைய நிலைக்கே வந்து விடுகிறார்கள். இயல்பான தன்னுடைய பழக்கப்பட்ட அந்த ஒரு நிலைக்கே, தனித்துவ நிலைக்கே வந்து விடுகிறார்கள். இப்படி வர்றதுனால என்னாகி போயிடுறதுன்னா, இந்த ஆன்ம அனுபவம் அங்கே கிடைக்கிறது இல்லை. அப்போ என்னாகிறதுன்னா, ஒரு போராட்டமும் ஒரு குழப்பமும் வந்துடுறது. இப்போ யோக மார்க்கத்தில் சமாதிங்கிறது எதை குறிக்கிறதுனா, மனதினுடைய லயத்தை குறிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான சமாதிகளினால் நிலையான ஆத்மநிஷ்டை உண்டாகாது. அப்போ அந்த ஆத்மநிஷ்டை உண்டாகாத வரைக்கும் வாசனைகள் நீங்காது. வாசனைகள் நீங்காத வரைக்கும் இங்கே விடுதலை இங்கு கூடியதோ அல்லது முக்தியோ வீடு பெயரோ எதுவும் அங்கே உண்டாகாது. அப்போது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி சொல்கிறது வரைக்கும் எப்படி சொல்லி கொடுத்துன்னு வந்தார், இந்த நிர்விகல்ப சொரூபத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தார் இல்லையா. அப்போ நிர்விகல்ப சொரூபமே எல்லாத்துக்கும் ஆதாரமாகி எல்லாரிடத்துலையுமே அதுதான் பிரகாசிச்சுன்னு இருக்கு. அதனுடைய பிரகாசம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே செயல்படாது. இப்போ ஒவ்வொருத்தரும் தினசரி வாழ்க்கையிலோ அறிந்தோ அறியாமலோ இந்த நிர்விகல்ப சமாதியை உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முந்தைய பதிவுகளில் நம்ம பார்த்தோம். ஏன்னா அதிர்ச்சியான ஒரு விஷயங்களை கேள்விப்பட்ட உடனே மனம் இருமைகளற்ற ஒரு நிலையில் உட்காந்துருது. ஆனால் அது சமாதி நிலைங்கிறது நமக்கு தெரியறதில்ல. இதுதான் வித்தியாசம். அப்போ என்னாகிறதுனா, யோகிகளும் நிர்விகல்ப சமாதியை அடைகிறார்கள். ஆனால் இவர்களினுடைய இந்த அனுபவம் மட்டும் அவர்களுக்கு நிரந்தர ஆன்ம அனுபவத்தை தருவதே இல்லை. ஏன் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமாதி நிலையில் இருக்கிறேன்னு இருந்துட்டு திரும்பி வெளி உலக தொடர்புகளுக்கு உள்ளே வரும்போது என்னாகிறது, மனசினால் திரும்பவும் அவர்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள். எப்படின்னா, அதாவது அறிவு அறியப்படுகின்ற ஒரு பொருள்களினுடைய வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. இப்போ என்னாகிறதுனா, என்னுடைய மனசில் தண்ணி குடிக்கணும்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் எழுந்த உடனேவையே என்னாகிறது, தண்ணி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்ணு தேடுறது. அப்போ அந்த தண்ணியை பார்த்த உடனேவையே அந்த தண்ணியில், இந்த தண்ணி நல்ல தண்ணி, இந்த தண்ணி வெந்நீர், இந்த தண்ணி எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து குடிக்கணும் அல்லது குளிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள், அது நல்ல தண்ணியாட்டி இருக்குமா அல்லது வேற யாராவது குடிச்சிட்டு மிச்சம் வச்சுருப்பாங்களா, இந்த மாதிரி பலவிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடுறது இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே என்னாகிறதுன்னா, இங்கே அறிவு அறியப்படுகின்ற ஒரு பொருளினுடைய வடிவத்தை எடுக்கும் பொழுது அங்கே காட்சி உண்டாகிறது. எப்படின்னா, தண்ணி அங்கேயே தான் இருக்குனாலும் என்னுடைய மனசுக்கு உள்ள தண்ணி குடிக்கணுங்கக்கூடிய உணர்வு எப்போ எழுந்திருக்கிறதோ, எழுந்திருக்கும் போது தான் நான் அங்கே தண்ணியை பார்க்குறேன். அது வரைக்கும் தண்ணி இருக்குனாலும் எனக்கு அது இருக்கோ இல்லையோங்கக்கூடிய எண்ணமே எங்கிட்டக்கு இல்லை. அப்போ எனக்குள்ள அந்த ஒரு எண்ணம் எழும்பொழுது அந்த தண்ணி என்னுடைய கண்ணில் படுகிறது. இவ்வளவுதான். அப்போ என்னாகிறதுனா, இந்த அறிவு அறியப்படுகின்ற ஒரு பொருள்களினுடைய வடிவத்தை அதுவே தான் எடுக்கிறது. அப்போ இதனால் காட்சி உண்டாகிறது. இந்த காட்சியில் உள்ள மனம் என்ன பண்ணுகிறது, முரண்பட்டு இருக்குது, விகல்பங்களோடு இருக்குது இல்லையா. எப்படி, இந்த தண்ணி நல்ல தண்ணியா அல்லது கெட்ட தண்ணியா அல்லது யாராவது குடிச்சிட்டு மிச்சம் வச்சுருப்பாங்களா அப்படின்னா, எனக்கு இந்த தண்ணி வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாட்டு தண்ணி வேணும், நான் எழுந்திருந்து போகணுமா அல்லது யாராவது எடுத்து தருவாங்களா, தரலைன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பலவிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடிடுறது இல்லையா. அப்போ என்னாகிறதுனா, காட்சியில் இருக்கக்கூடிய மனம் விகல்பத்தோடு இருக்கிறதுனால இது அமைதியை இழந்து போராட்டம் தொடங்க ஆரம்பிக்கிறது. அப்போ இப்படி போராடக்கூடிய மனமே தான் என்ன செய்கிறது, இந்த காட்சியை உண்மைன்னு நம்புறது. அந்த தண்ணி அங்கே இருக்குது, அந்த தண்ணி அது மோசமான தண்ணி அல்லது யாராவது மிச்சத்தை வச்சிருக்கக்கூடிய தண்ணி, இந்த தண்ணி வேண்டாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் அது உண்மையினே நம்புறது. அப்படிங்கிறதுனால இதனால் இவங்களுக்கு என்னாகிறது, உலகப்பற்று அப்போது தான் உண்டாகிறது. ஏன்னா, இப்போ எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இப்படி இருந்தால்தான் எனக்கு பிடிக்கும், இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படிங்கக்கூடியது பாகுபாடு வச்சுருக்கிறது வரைக்கும், அப்போ என்ன செய்யறதுன்னா, இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு என்னுடைய மனம் எண்ணும் பொழுதே அந்த இடத்துல என்னாகிறது, ஒரு அபிமானம் வந்துடுது இல்லை, எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும்னு நம்மளுக்கு ஒரு அபிமானம் வந்துடுது இல்லை. அப்போ இதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி தத்தாத்ரேயர் இந்த சமாதி நிலைகளை சொல்லி புரிய வைக்கும்போது இப்போ நமக்கே ஒன்று வந்து புரியும். அப்படின்னா, நிர்விகல்ப சமாதின்னு சொல்லி இவ்வளவு நேரம் வரைக்கும் நிர்விகல்ப சமாதியை பற்றி தான் பெருசாக பேசின்னு வந்தார். எண்ணங்கள் அற்ற நிலை, எண்ணங்கள் ஏதுமே இல்லாத நிர்விகல்ப நிலையே மிக உயர்ந்த நிலைன்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிர்விகல்ப நிலையில் இருந்து அவங்க வெளியில் வரும்பொழுதும் இந்த மாதிரியான முரண்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டாங்க. அப்போ இப்போ நம்மளுக்கு இந்த விஷயங்களை கூர்ந்து நல்லா ஆழ்ந்து உள்வாங்கி படித்து பார்த்தோன்னா, அதை உள்வாங்கும் பொழுது நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வந்துடும். அப்போ உண்மைக்குமே இந்த நிர்விகல்ப சமாதின்னு சொல்லப்படுறது தான் உயர்ந்ததா அப்படின்னு இல்லையா. அப்போ எப்படி நமக்கே இந்த ஒரு சந்தேகம் வருங்கும்போது பரசுராமருக்கு வராமல் இருக்குமா? அப்போ என்னாகிறதுனா, பரசுராமரும் கேட்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா, இதுவரை நீங்கள் சொல்லிகிட்டே வந்தது நான் முழுசாக கேட்டுக்கிட்டேன். பலவிதமான சமாதி நிலைகளை பற்றி ஒரு தெளிவு என்னால் வந்துக்க முடிஞ்சுது. இதில் என்னதுன்னா, எண்ணங்களை முழுமையாக நீக்கக்கூடிய நிர்விகல்ப சமாதி தான் உயர்ந்த சமாதின்னு நான் இவ்வளோ நாளும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி குருநாதர் உபதேசம் பண்ணினா வாக்குகளிலிருந்து இவ்வளவு நேரமாக நிறைய கதைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லையா, இந்த உபதேசங்கள் வாயிலாட்டு அதுதான் ரொம்ப உசந்ததுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இந்த விஷயத்தை நான் யோசித்து பார்க்கும்போது தான் இந்த நிர்விகல்ப சமாதியை மிஞ்சக்கூடிய அளவில் ஒரு சமாதி நிலை இருக்குதுன்னு தோன்றுறது. அப்போது அப்படிப்பட்ட சமாதி நிலைன்னு ஒன்று இருக்கா, அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் எனக்கு தெளிவாட்டு சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிறான். இப்படி இந்த பரசுராமரினுடைய ஆர்வத்தை கண்ட தத்தாத்திரேயர் மிகவும் மனமகிழ்ந்து போகிறார். மனமகிழ்ந்து எப்படி பேசுகிறான்னா, நீ உன்னுடைய யூகம் சரி, நீ நான் சொல்லி கொடுத்ததை சரியான முறையில் உள்வாங்கி உள்முகமாட்டு விசாரம் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரோ சொல்லிகிட்டு இருக்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தேவையே இல்லை. அப்போ என்ன செய்யணும், உள்வாங்கின விஷயத்தை நாம் உள்வாங்கி நாம் சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணும் பொழுது மட்டுமே தான் அதில் என்னாகும், நமக்கு இது சரியாட்டப்படுறது இது சரியாட்டப்படலை, அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள் அந்த இடத்துல தான் தெளிவு பெற முடியும். கேள்விகள் கேட்டால் மட்டுமே தான் இந்த தெளிவு. அப்போ இதே மாதிரி பரசுராமர் இந்த கேள்வியை கேட்டவுன்னா, உன்னுடைய யூகம் மிகவும் சரி, ஏன்னா மிக உயர்ந்த சமாதி நிலைன்னு ஒன்று இருக்குது, அதை சாதாரணமானவர்களால் அனுபவத்துக்கு கொண்டு வருது கடினம். ஏன்னா அதை பற்றிய ஒரு புரிதல் முதல்ல அவங்க கிட்டக்க இருக்காது. அடுத்தது என்னது, அவங்களுடைய மனம் வெளி உலக விஷயங்களில் மயங்கி அந்த நிலையிலவையே இருக்கிறதுனால இந்த உலக காட்சிகள் எல்லாமே அவர்களினுடைய மனசை களங்கப்படுத்தி வைத்திருக்கிறது, அதாவது ஒரு குழப்பத்திலவையே வச்சிருக்கிறது. அப்போ இதனால் இவங்களுடைய மனம் என்ன செய்யும்னா, எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிண்டு இதுதான் சரிங்கக்கூடிய தீர்மானத்தில் வாதிட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கிறது மனதினுடைய இயல்பு தான். ஆனால் என்னாகும்னா, இந்த மனம் எதையாவது தனக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சிக்கிறதுக்கு தான் அது நினைச்சிக்கும். அப்போ இது இப்படித்தான் இந்த மனதினுடைய இயல்பு, இப்படித்தான் தனக்கு எது பிடிக்குமோ பிடிப்பதைத்தான் அது பிடிச்சிக்கிறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு இன்னார் பேசினால் அவர்களுடைய பேச்சு எனக்கு பிடிக்கும், இப்படி பேசினால் அது எனக்கு பிடிக்கும், ஒரே சப்ஜெக்டாகவே போச்சுதுன்னா பிடிக்காது. இது எல்லாமே மனசில் இருக்கக்கூடிய வாசனைகள் தான். அப்போது என்னாகிறதுனா, மனதினுடைய இயல்பு மனசுக்கு எது பிடிக்கிறதோ பிடிக்கிறது மேலே ஒரு அபிமானத்தை வச்சுக்கிறது. அப்போ மனதினுடைய இயல்பை இவர்கள் தெரிந்திருக்கவில்லை. அப்போ சாதாரணமானவர்கள் மனதினுடைய இயல்பை அறியாதவர்களாக இருக்கிறதுனால அந்த மனதினுடைய அந்த பற்றுதலுக்கு அடிமையாகி அவர்களினுடைய சாதனையே சரின்னு சொல்லுறது. அப்புறமா யாராவது மாற்று வழிகளை கூறினால் அல்லது மாற்று முறைகளை உபதேசித்தால் அதை அவர்களினுடைய மனம் ஏற்பது இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறது இல்லையா, இந்த ஒரு சமாதி நிலை மிக உயர்ந்த ஒரு சமாதி நிலைன்னு, அந்த சமாதியில் தான் மனம் பற்றுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும், அதாவது விழிப்பு நிலையில் எந்த விதமான அபிமானங்களோடும் இல்லாமல் ஒரு சாட்சி பாவனையில் அந்த மனம் அப்படியே இருக்கும். இதை தத்தாத்திரேயர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள், இந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எதையாவது ஒரு சாதனையை செய்து கொண்டே இருக்கிறார்கள், எதையாவது செய்யணும், இவங்களால் எதையும் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போது இப்படி எதையாவது செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களில் யாரோ ஒருவர் மட்டுமே தான் அவன் செய்யக்கூடிய அந்த சாதனையில் அவன் சாதிக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சாதிச்சான் இல்லையா, யார் அந்த சாதிச்சானோ அவன் அந்த சாதனையை சரியான முறையில் அவன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறான், அதாவது அவனுக்குண்டான சரியான சாதனையை அவன் பயன்படுத்தி இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ இங்கே என்னென்னா, யாருமே சாதிக்கவே முடியாமல் இருக்கிறாங்களேன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் அவர்களினுடைய சரியான சாதனையை அறிந்திருக்கவில்லைங்கிறது தான் உண்மை. இப்போ இதை நாம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கான், பிஸ்னஸ் தான் அவருடைய தொழில். இப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர்கிட்டக்க நான் இந்த மாதிரியான தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள்கிட்டக்க பலவிதமான ஐடியாக்களை எல்லாமே கேட்டு இது நமக்கு சரி அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்து தீர்மானம் பண்ணி அந்த தொழிலில் இறங்குறாங்க. இறங்கும்போது அந்த தொழிலில் என்ன செய்யறது, சர்க்கிள் ஆகிறது. அப்போ சர்க்கிள் ஆகும்போது அந்த பிஸ்னஸ் அவருக்கு தோல்வியை கொடுக்கறது. சரி, ரீ அட்டம்ப்ட் பண்ணுறாரு, அப்போமோ அது தோல்வியை கொடுக்கறது. திரும்பவும் திரும்பவும் என்னாகிறதுன்னா, பல ரீ அட்டம்ப்ட் பண்ணி பண்ணி அங்கே தோல்வியை தழுவுறதுங்கும்போது அப்போ என்ன அர்த்தம், இதை சரியானவன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும், அப்போ நமக்கான பிளாட்ஃபார்ம் இது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும், அவ்வளவே தான். அப்போ நமக்கான பிளாட்ஃபார்ம் இதுன்னு நினச்சதை நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையிலேயே இது எனக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை, யாரோ ஒருத்தருடைய பிளாட்ஃபார்மில் நான் ஏறி நின்று அந்த பிளாட்ஃபார்மில் நான் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அது என்னாகும், அது எனக்கானதாட்டு இருந்தால் மட்டும்தானே எனக்கான சலுகைகளை அது பண்ணும், எனக்கான முயற்சிகளுக்கு வெற்றிகளை அது தானே கொடுக்கும். இன்னொருத்தருடைய பிளாட்ஃபார்மில் நான் ஏறி ஒர்க் பண்ணும்போது என்னாகும், அது அவங்களுக்கு தான் பயனுடையதாட்டு இருக்குமே தவிர எனக்கு அது பயனுள்ளதாட்டு அமையாது இல்லையா, கரெக்டு தானே. அப்போ அதே மாதிரி தான் இங்கே என்னாகிறதுன்னா, தன்னுடைய சாதனை என்ன அப்படிங்கிறத சரியான விதத்தில் யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களே தான் சாதிக்கிறார்கள். இப்போ ஒருவன் அவனுடைய சாதனை முயற்சி பயனுடையதா பயனற்றதா அங்கே கூடிய அடிப்படை அறிவு கூட இல்லாமல், இப்போ ஒரு சாதனையை பிடிச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோமே, நான் இந்த செயலை தான் செய்வேன்னு பிடிச்சிக்கிட்டான்னா, அதில் அவன் சாதிக்க முயற்சிக்கிறதுன்னு சொன்னால் இது எப்படி இருக்கும், அது அவனுக்கு தோல்வியே தான் கொடுக்கும். அதில் என்னாகும், காலம் நேரம் விரயமாகிறது இல்லையா, உடல் உழைப்பு அங்கே விரயமாகிறது. அப்போ இதனால் என்னாகிறதுன்னா, சர்வ நாசத்தை அடைகிறான். இப்போ இன்னொன்று சொல்லப்போனால், ஒருத்தனுக்கு தாகம், நல்ல தாகம் எடுக்கிறது, நாக்கு நல்ல உலர்ந்து போயிடுச்சு, நடக்கவே முடியாத நிலையில், நடக்கிறதுக்கு சக்தியே இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் நடந்து போகும்போது தூரத்தில் ஒரு ரோட்டில் வெயே கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கிறான். அதாவது காணல் நீர்னு சொல்கிறது இல்லையா, இந்த காணல் நீரை பார்க்குறான். இந்த காணல் நீரை பார்த்து அந்த தண்ணி தான் உண்மையான தண்ணின்னு சொல்லி அதை அடையணும்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறான், நடந்து போய்கிட்டே இருந்தான்னா எவ்வளவு தூரம் நடப்பான், இவன் எவ்வளவு தூரம் நடக்கிறான்னா அவ்வளவு தூரத்தில் அந்த காட்சி தெரிந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ இது என்னாகும், கடைசி அவன் மூர்ச்சையாகி கீழே விழுந்திருக்க தான் செய்ய போகிறான் இல்லையா. அப்போ என்னாகிறதுனா, யார் ஒருவன் மனதை கொண்டு காட்சியில் காணப்படக்கூடிய பொருள்களுக்கு காரணமானவன் நானேங்கிறத அறிஞ்சுக்கிறானோ அவனேதான் மனித பிறவியினுடைய மகத்துவம் அறிந்த அதிபுத்திசாலி. அப்படிப்பட்டவனுக்குத்தான் இந்த சாதனையை சரியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி உண்டாகிறது, அதை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டாகிவிடுகிறது. அப்போ இது எல்லாருக்கும் சாத்தியமானா சாத்தியம் இல்லை, அப்போ யாருக்கு சாத்தியம், உண்மையை உள்ளதை உள்ளபடி அறிந்தவனுக்கு தான் அது சாத்தியம். அப்போ அறிவை அறிந்தவனுக்கு அசாத்தியம் இல்லாது, ரொம்ப ஈஸி. அப்போ என்னாகிறதுனா, இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, சமாதிங்கிறது சுயத்தை அறிந்து சுயத்திலேயே இருக்கிறது தான். அப்போ செயல்கள் ஏதுமற்ற நிலையில் ஓய்வாக உடலை வச்சிருந்து எண்ண ஓட்டங்கள் ஏதும் இல்லாத நிலையில் மனசையும் ஓய்வில் வச்சிருந்து இப்படியான நிலையில் இருக்கிறது தான் நிர்விகல்ப சமாதி. அப்போ இங்கே என்னாகிறதுனா, உடலும் ஓய்வெடுக்கிறது மனமும் ஓய்வெடுக்கிறது. அப்போ இந்த ரெண்டுமே ஓய்வில் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு உயர்ந்த சமாதி நிலை தான். ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் நல்ல திடீர்னு ஏதோ ஒரு காட்சி வந்து ஒரு அதிர்ச்சியோ ஒரு பயமோ ஒரு சந்தோஷமோ இந்த மாதிரியான ஒரு அனுபவம் அங்கே ஏற்படுத்திடுதுன்னா என்னாகிறது, சமாதியினால் பயனில்லை. அதே மாதிரி விழிப்பு நிலையில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமோ பயம் தரக்கூடிய விஷயமோ சந்தோஷம் தரக்கூடிய விஷயமோ கேள்விப்பட்ட உடனவேயே அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அதிர்ச்சி ஆகிடுதுனாக்கா நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதையே பெருமை பேசிக்கிறது, பயத்தை பற்றியே பேசுறது, சந்தோஷத்தை பற்றியே பெருமை பேசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் விழிப்பு நிலையில் இருந்ததுன்னா இதுவும் என்னாகிறது, சமாதி அனுபவத்தினால பயனில்லை. ஏன்னா சிறிது நேரம் சமாதி அனுபவமானாலும் அதனால் பயனே இல்லை. அப்போ இது என்ன பண்ணணும், ஒரு தொடர் பயிற்சியாக தினசரி சில மணி நேரங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இதில் பழகியே வந்து எண்ணங்கள் ஏதுமே உள்ள உதிக்காமல் மனசை உள்முகமாக திரும்ப செய்து கொஞ்ச நாள் போக போக என்னாகும், இந்த நிர்விகல்ப சமாதி நிலை உண்டாகி அந்த தூய அறிவை அறிந்து கொண்டு அந்த சுயத்தில் அதிக காலம் தினசரி இருப்பார்கள். இவர்களுக்கு எளிதில் என்ன ஆகிறதுன்னா அந்த சகஜ சமாதி உண்டாகி விடுகிறது. இப்போ எதை பற்றி பேசுகிறார், நிர்விகல்ப சமாதியை விடவும் மேலான சமாதி நிலை சகஜ சமாதி. அப்போது ஏன் இதை வந்து இப்படி சொல்கிறார்னா, இதில் மட்டுமே தான் விழிப்பு நிலையில் எண்ணங்கள் ஏதுமே இல்லாத மனசை உள்முகமாக அபியாசம் பண்ணி இல்லையா, அப்போ சுயத்திலவையே அதிக காலம் தினசரி ரொம்ப நேரமாக இருக்க முடியறதுன்னா அதுதானே மேலானது. அப்போ என்ன ஆகுறதுன்னா, இதில் சகஜ சமாதிங்கிறது செயல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த உடலையும் எண்ண ஓட்டங்கள் நீங்கிய மனதையும் கொண்டு தன்னுடைய சுயத்தை அறிந்து தன்னுடைய சுயத்தால் ஆட்கொள்ளப்படுவது தான் இந்த சகஜ சமாதி. புரிஞ்சுதா? அப்போ இதில் என்ன ஆகுறதுன்னா, இந்த நிலையில் உள்ள இம்பார்ட்டன்ட் எப்படி மற்றதுக்கும் இந்த சகஜ சமாதிக்கும் எப்படி இருக்குன்னா, என்ன ஆகிறது, இந்த நிலையில் அறிவை உணர்கிறான், அந்த அறிவாகவேயே தன்னை காணுகிறான். அப்படி காணுகிற ஞானிக்கு இந்த உடல் விழிப்பு நிலையில் புலன்கள் மற்றும் மனதினுடைய மனது மூலமாட்டு இந்த உலக காட்சிகளை கண்டு அவன் அனுபவித்து கொண்டு இருந்தாலும் இவைகள் எல்லாம் தன்னுடைய அறிவுக்கு வேறாக அவன் பார்க்கவில்லை. தான் இருக்கிறதுனால தான் தன்னால் இந்த காட்சிகள் வெளிப்படுகிறது, இந்த புலன்கள் மட்டும் இந்த புலன்கள் மட்டுமே தான் மனங்கக்கூடிய ஒரு உபாதி மூலமாட்டு இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு பிரகாசிக்கிறது. இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த சகாதி சகஜ சமாதி நிலையில் இந்த அறிவை உணர்ந்து தெளிந்தவன். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி இந்த வெளியில் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அறிவாகிய என்னுடைய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கிறதுங்க கூடியதையும் நல்லா அறிஞ்சிருக்கிறதுனால இவன் அவைகளை தன்னில் இருந்து வேறாக பார்ப்பது இல்லை, அதாவது இருமைகள் அங்கே வருவது இல்லை. அப்போ எப்படி எப்படி அவன் பார்க்குறான்னா, எப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு உள்ள ஒரு சின்ன உள்நாட்டு நான் இருக்கிறேனோ, ஒட்டுமொத்த பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு தூசி போல நான் இருக்கிறேனோ, அதே மாதிரி தான் எனக்கு உள்ள இந்த அத்தனை பிரபஞ்சமும் என்னுள் இருக்கிறதுங்க கூடியதில் ரொம்ப தெளிவாட்டி இருப்பான். இப்படிப்பட்டவன் தான் ஜீவன் முக்தன், இந்த நிலை தான் சகஜ சமாதி நிலை அப்படின்னு சகஜ சமாதியை விளக்கிறார். இந்த நிலையில் என்னாகிறதுனா, மனம் விகல்பங்கள் ஏதுமே இல்லாமல் இருக்கிறது, இருமைகளால் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இருமைகள் நிறைந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் நின்று போகிறது, அப்ப இவன் என்ன பண்றான், அங்க நடக்கிறத அனைத்தையும் ஒரு சாட்சியாக இருந்து வேடிக்கை மட்டுமே பார்க்கிறான். இப்படி சாட்சியாக மட்டுமே பார்க்க வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு ஆன்ம அனுபவம் அந்த இடத்துல தான் உண்டாகி விடுகிறது. அதுவும் சுலபமாட்டு. அப்போ இந்த அனுபவம் தொடர்ந்து எப்பொழுதுமே இவர்களிடத்துல நீடித்து காணப்படுகிறது. அப்போ இவங்க செய்யப்படுகின்ற செயல்களுக்கு இவர்கள் கர்த்தாவாக மாறுவது இல்லை. செய்யும் செயலையும் எப்படி பார்க்குறாங்க, காட்சியாக மட்டுமே காணுகிறார்கள். சாட்சியாக இருப்பதே மட்டுமே தான் இவர்களினுடைய உண்மையான சுரூப நிலை ஆகும். அப்போ இதில் நாம் புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, இங்கே சாட்சின்னு சொல்லும்போது இந்த சாட்சிங்கிறவன் எப்படி இருக்கிறான்னா, செய்யக்கூடிய செயல்களை வேடிக்கை பார்ப்பவன் மட்டுமாகவே தான் இருக்கிறான். அந்த செயல்களுக்கும் இவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எப்படின்னா, தியேட்டரில் போய் சினிமா பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ப்ரொஜெக்டரில் அது வரைக்கும் இருக்கக்கூடிய வெற்று துணியில் சினிமா ஓட்டி அதில் வந்து பிக்சர் எல்லாமே வருது. அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் காட்சிகள் அங்கே என்னவோ நடந்துக்கிட்டு இருக்குது, அது பக்கம்ல நடந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு இவன் வேடிக்கை பார்த்துட்ருப்பான். எப்படி அவரவர்கள் அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறார்கள், அது அவர்களினுடைய உண்மை சுரூபம் இல்லைங்கிறது இவருக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி இங்கே தான் இருப்பதனால மட்டுமே தான் அங்கே காட்சிகள் தெரிகிறது. அப்போ என்னிலிருந்து இந்த காட்சியும் வேறானது இல்லைங்க கூடிய ஒரு தெளிவும் இருக்கிறதுனால இவனை தான் அந்த காட்சியை உருவாக்குகிறான், அந்த காட்சியை பார்க்குறான்ங்கிறதுனால என்னாகிறதுன்னா, அந்த காட்சியினால் பாதிக்கப்படுவது இல்லை. அப்போ அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வேடிக்கை மட்டுமே பார்ப்பவனாக இருக்கிறான். அப்போ இவன் அதில் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அதாவது செயல் புரிபவனும் இல்லை, அனுபவிப்பவனும் அங்கே இல்லை. அப்போ இந்த மாதிரியான இந்த சகஜ சமாதி நிலையில் பார்க்கக்கூடியவனுடைய காட்சியில் பார்க்குற பொருள்களான இந்த பொருள்களை இந்த மனம் பிடிச்சிக்காது. அதனால் இங்கே என்னாகிறதுனா, காண்பான் காட்சி காணப்படும் பொருள்னு சொல்லக்கூடிய இந்த திருப்படி இருக்கு இல்லையா, இது ஒன்றான நிலையில் இருந்து இருப்பது அந்த ஆன்மா மட்டுமே தான், அந்த அறிவு மட்டுமே தான், அந்த அறிவே என்னுடைய சொரூபங்கிறதுலவையே நிலைச்சு நிற்கும். ஏன்னா இந்த அறிவு தான் நிலையானது, அதுவே தான் என்னுடைய இயல்பு அப்படிங்கிறதுலவையே நிலைச்சு இருக்கிறதுனால இந்த சகஜ சமாதி நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகளினுடைய உண்மையின் நிலை இதுதான். பரசுராமா, ஒருவனுக்கு இந்த சகஜ சமாதி உண்டாகிவிட்டான்னு உண்டுமானால் அவனே தான் ஜீவன் முக்தனாகவும் இருக்கிறான்னு சொல்லி இந்த சகஜ சமாதி நிலையை பற்றி இன்னமும் பேசுகிறார். ஏன்னா ஏன் இப்படி பேசுகிறாருன்னா, சகஜ சமாதியை இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா, சகஜ சமாதியே ஒரு தியான வகுப்பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த உணர்விலவையே இருந்து அந்த உணர்வாகவேயே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதோடவேயே டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபடுறது இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு மந்திரத்தை வாங்கிட்டு அந்த ஒரு மந்திரத்தவையே ஜபம் பண்ணிட்டு அதோடவையே அப்படியே இருந்து அதுலவையே பழகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சகஜ சமாதி இங்கே கூடிய நிலை உண்மையான தாத்பரியம் என்னதுன்னா, தன்னை உணர்ந்து தன்மயமாகி இருந்து தன்னுடைய சுயத்தில் இருந்து அந்த சுயத்தோடவேயே அதை அனுபவத்திலவேயே உலக நிகழ்வுகள் எல்லாத்தோடையுமேயே ஒன்றி இருக்கிறது தான். நான் இங்கே இந்த எனக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேருந்து நான் வந்து தனியாட்டு நான் இருக்க போகிறேன்னு சொல்லி தனியாட்டு வேறு எங்கேயோ போய் ஓடி போகிற நிலையை பற்றி இவர் பேசலை. அப்போ என்னாகிறதுனா, இந்த ஞானிகள் இருமைகளோடு கூடி இருக்கக்கூடிய இந்த மனம் அவங்க கிட்டக்கு இல்லை. அதனால் இவர்கள் உலக விவகாரங்களில் எந்த விதமான பதட்டமும் இவர்களுக்கு உண்டாவதில்லை, பயம் உண்டாவதில்லை. அப்போது அதோட மட்டுமே இல்லாமல் இதை நான் செய்கிறேன், இதை நான் அனுபவிக்கிறேன் கூடிய அகங்காரமோ மமக்காரமோ எதுவுமே இல்லாமல் எப்பொழுதுமேயே தங்களுடைய அறிவிலேயே நிலையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ புறக்காட்சிகளால் வெளிப்புற அதாவது வெளி உலக விஷயங்களினால் இவர்களினுடைய அறிவு இங்கே கலங்கப்படுவது இல்லை, கிளீனாக இருக்குது. அப்போ மற்றவர்களுக்கு தன்னுடைய நிலையை பற்றி இவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் அங்கே உண்டாகாமல் போயிடுறது. ஏன்னா சகஜமாட்டு மற்றவர்களை மாதிரியே ஒன்றுமே அறியாதவர்கள் மாதிரி அவர்களோடு அவர்களாகவேயே மாறி அனைத்தையும் அவர்களோட ஆனந்தமாக செய்கிறார்கள். ஏன்னா இவர்கள் அப்படி இருக்கிறதுனால இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாவது இல்லை. ஏன்னா இவர்கள் தன்னுடைய சுயத்திலவையே இருக்கிறதுனால இவர்கள் தான் அதுக்கு கர்த்தாவும் இல்லை. அதனால் இவர்கள் பயன்கிறது எதுவும் அனுபவத்துக்குன்னு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் மக்களோட மக்களாகவேயே கலந்து மக்களோட மக்களாகவேயே சேர்ந்து எதையாவது ஒரு காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் கூட அவர்களால் இவர்கள் எதுவும் பாதிக்கப்படுவது இல்லை. அப்போ என்னாகிறதுனா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், வானத்தில் நீல நிறம் உண்மை இல்லை, அது வெறும் ஒரு தோற்றம் மாத்திரம். இது பார்க்கறதுக்கு புரியும். ஆனால் இதை பார்க்குற ஞானிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அது நீல நிறமாட்டுத்தான் தெரியும். இப்போ இங்கே பிரச்சனை என்னதுன்னா, நான் சமாதியை ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருந்தேன், நான் சமாதியை அனுபவித்து விட்டேன், நான் சமாதி நிலையை உணர்ந்து விட்டேன்னு சொல்லி உணர்வில் இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா இந்த காலத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்க முடிகிறது என்னதுன்னா, நான் சமாதி அனுபவம் எனக்கு உண்டாகி விட்டதுனால நான் இப்படி இப்படிலாம் தான் நான் இருப்பேன், இப்படி இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் தான் பிடிக்கும், இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது, ஏன்னா நான் உயர்ந்த ஒரு சமாதி அனுபவம் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது, அதனுடைய அனுபவப்படி நான் இந்தந்த மாதிரியெல்லாம் நான் இருந்து ஆகணும். அப்போ இந்த மாதிரியான வரையறைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவர்கள் உண்மைத்தன்மையை அறியாமலவேயே இருக்கிறார்கள். அப்போது என்னாகிறதுனா, இங்கே எல்லாருக்குமே உலகங்கிறது வந்து சமாதியிலேருந்து வெளியில் வரக்கூடியவங்களுக்கு சமாதி நிலையை நான் அடைந்து விட்டேன், சமாதி அனுபவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், இப்படி எல்லாமே சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த உலகம் வேறையாட்டை காட்சியளிக்கப் போகிறது. அதே உலகம் அப்படியே தான் காட்சியளிக்கப் போகிறது. என்ன, தென்னமரம் கீழே இருந்து வேர் கீழே இருந்து மேலே குலைகள் காய்க்கிறதுக்கு பதிலாக தலைகீழாவாக தொங்க போகிறது, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ ஏற்கனவே இவர்கள் பார்த்துருந்த உலகத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா வானமும் அதே மாதிரி நீல நிறமாட்டு தான் எல்லாருக்குமே ஒன்று போல தான் தெரியும். ஆனால் ஞானி மட்டுமே அதனுடைய உண்மைத்தன்மையை அறிகிறான். ஆனால் மற்றவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், பாத்தியா வானத்தை பற்றியா நீல கலரில் எவ்வளோ அழகாட்டு இருக்குன்னு சொல்லி அதை உண்மைன்னு நம்பி அதை ரசிக்கவும் அதை அனுபவிக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். புரிஞ்சுதா? அப்போ இந்த மாதிரியான தோற்றப்பிழைகள் ஞானிகளை தவறாக வழி நடத்துவதே கிடையாது. இவங்க தெளிந்த நிலையில் இருக்கிறதுனால இது தோற்றப்பிழை அப்படிங்கிறது இவங்க நல்லா அறிஞ்சிருக்கிறதுனால இவங்க அதுக்கு மயங்க மாட்டாங்க. அப்போ புறக்காட்சிகளாட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் அவர்களுடைய ஞானத்தில் எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. ஆனால் மற்றவர்களினுடைய முரண்பட்ட ஒரு மனம் இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்தை உண்மையின்னு நம்ப வைத்து அதனால் பாதிப்படைந்து அமைதியை இழந்து என்ன பண்ணுகிறது, போராடி கொண்டே இருக்கிறது. ஏன்னா சமாதியை நான் அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்ணுறான், நான் இனிமேல் இப்படி இப்படியெல்லாம் தான் இருப்பேன், நான் இந்த மாதிரியான வேஷத்தோடு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வேஷத்தையும் போட்டுக்கிறான் இல்லையா. நிறைய என்னெல்லாமோ அந்த காலத்தில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, புதுசு புதுசாக நிறைய பண்ணுறாங்க. நாட்டில் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம நல்லா கூர்ந்து கவனித்தோன்னு உண்டுமானால் ஒவ்வொருத்தரும் எதெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த தெளிவு இந்த சுயத்தை உணர்ந்தவன் கிட்டக்க இருக்கிறதுனால இந்த விஷயங்களில் அவன் மதிமயங்க மாட்டான். அப்போ என்னாகிறதுனா, காட்சியில் பார்க்கக்கூடிய பொருள்களோடு காண்பானாகிய மனம் கலக்காத நிலையே தான் சலனம் இல்லாத நிலை. ஏன்னா உலகத்தில் ஒரு பொருள் பார்க்கப்படுகிறது. உதாரணத்திற்கு நான் ஒரு மரத்தை பார்க்கிறேன்னா அது ஒரு காட்சி, இங்கே கூடியதில் மரம் இருக்குது அப்படிங்கிறதோட போய் எடுத்துனா பிரச்சனை இல்லை. ஆனால் என்னாகிறதுனா என்னை பார்க்கக்கூடிய இந்த புலன்கள் வழியாட்டு இந்த மனம் அதை பார்க்கறது. இந்த மனம் புலன்கள் வழியாக அந்த மரத்தை பார்க்கிறது. பார்த்த உடனேவையே இது என்னென்ன மரம், இந்த மரம் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே ஒரு தோணல் வந்துடுது இல்லை. அல்லது என்ன ஆகி போயிடும், எவ்வளவு அழகான மரம் இந்த இடத்துல போய் இருக்கே, அப்போ என்ன பண்ணுவோம், அதை சுத்தம் பண்ணும், இது தெய்வீக சக்தி உள்ள மரம், அப்போ அதனால் இதை வழிபடணும் அப்படிங்கக்கூடியது தோணி போயிடும். அப்புறமா உடனே என்ன பண்ணுவான், உடனே அந்த இடத்த சுற்றி நல்ல நீட்டாட்டு பெருக்கி தொடச்சி எல்லாமே பண்ணி அதில் ஒரு விளக்கம் ஏற்றி அந்த மரத்தை சாமி ஆக்கிடுவான். அப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகிறதுனா, இங்கே பார்க்கக்கூடிய ஒரு பொருளில் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை, என்னுடைய மனம் அந்த மரத்தோட ஒரு சம்பந்தத்தை ஏதாவது ஒரு விதத்தில் அங்கே வந்து ஏற்படுத்திக்குது. அந்த மரம் மரம் மட்டுமே தான் அங்கே கூடிய லெவலில் பார்க்கும்போது அது பெருசாக தோணாது. ஆனால் அது இன்ன மரம் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், இதை நான் இதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதற்காக வேண்டி அந்த மரத்தை நல்லா பராமரிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துடுது இல்லையா. அப்போ என்னாகிறதுனா மனம் அந்த புறக்காரணிகளோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இப்படிப்பட்ட மனம் என்ன பண்ணும், கவலையில் தான் இருக்கும், போராட்டங்களோடு தான் இருக்கும். அப்போ இந்த மனம் அந்த காட்சிகளோடு ஒரு தொடர்பு வைக்காத ஒரு நிலை, மனம் காட்சிகள் பார்க்கக்கூடிய பொருள்களோடு சம்பந்தத்தை வைத்து கொள்ளாத ஒரு நிலை, அப்போ கலப்படம் ஏதும் இல்லாத நிலை. என்ன கலப்படம், இங்கே மனம் அந்த மரத்தோட கலந்து விடலை, ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை, ஒரு தொடர்பை வைத்து கொள்ளவில்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு இல்லையா, இதுதான் சலனம் இல்லாத மனநிலை. இந்த நிலையில் மனம் எதுக்காக வேண்டியும் எதையும் வேணும்னு சொல்லி எதுக்கும் ஆசைப்படாது. இதுவே தான் அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலை. அப்போது காட்சியில் பார்க்கக்கூடிய பொருள்களோடு இந்த மனம் கலந்துடுச்சுன்னு உண்டுமானால் மனம் ஆசை வயப்படுகிறது, முரண்படுகிறது. அதனால் என்னாகிறது, விகல்பங்கள் தோன்றுகிறது, இருமைகள் வந்து விடுகிறது. இருமைகளோட சுக துக்கம்னு சொல்லி எல்லாமே வந்துடுது இல்லையா. அப்போது இதில் ஞானிகளினுடைய மனம் சலனமே இல்லாத நிலையில் அசைவற்று ஆசைகள் ஏதும் இல்லாமல் அந்த தூய அறிவோடு நிலை பெற்று இருக்கிறது இல்லையா, இதுதான் இந்த மனமற்ற நிலை, அல்லது இதுதான் சகஜ சமாதின்னு சொல்கிறோம். இதை விட உயர்ந்த சிறந்த சமாதிங்கிறது இல்லவே இல்லை. ராமா நீ இதை நன்றாக உள்வாங்கிக்கொள்னு சொல்லிட்டு இனிமேல் என்ன பண்ணுறார்னா, அந்த சகஜ சமாதியை பற்றி இன்னும் தெளிவாட்டு பேசுகிறார். ஏன்னா இதுதான் அனுபவத்தில், ஆன்ம அனுபவத்தில் உணரக்கூடிய நிலைங்கிறது இந்த சகஜ சமாதியில் மட்டுமே தான் ஆன்ம அனுபவத்தை தொடர் நிலையாட்டு நம்ம வந்து பெற முடியும். அப்போ தொடர் அனுபவமாட்டு நமக்கு இருந்தால் மட்டுமே தான் என்னாகும், நிர்விகல்ப நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும், இந்த சகஜ சமாதி நமக்கு சித்திக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், அந்த சகஜ சமாதி விழிப்பு நிலையில் எப்படி இருக்குங்கிறத விழிப்பு நிலையில் அனுபவமாக்கிக்கிறதுக்குண்டான முறைகள்லேருந்து எல்லாத்தையுமேயே இவர் தெளிவாட்டு சொல்ல போகிறார். இனியும் நாம் இந்த சகஜ சமாதியை பற்றி இன்னமும் விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். இனி வரக்கூடிய பதிவுகளை அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.